ஓம் சாந்தி. 13/6/2022. இனிமையான குழந்தைகளே, இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான பாடசாலை. படிப்பை கற்றுத்தருபவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார். நீங்கள் இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயத்தில் சிறிதும் கவலைப்படக்கூடாது, ஏன்? பதில்: யாராவது போக போக மாரடைப்பு ஏற்பட்டு விடுகிறது, ஷரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்றால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய நடிப்பை நடிக்க வேண்டி உள்ளது என நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா ஞானம் மற்றும் யோகத்தின் சம்ஸ்காரத்தை எடுத்து சென்றுள்ளது எனும்போது இன்னும் அதிகமாகவே பாரதத்திற்கு நல்ல சேவை செய்ய போகிறது என உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கவலையின் விஷயம் கிடையாது, இது நாடகத்தின் விதியாக உள்ளது. பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், பாபாவும் குழந்தைகளே என சொல்லி அழைக்கிறார். மேலும் பாப் தாதா இருவரும் இணைந்திருக்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். முதலில் பாப் தாதா, பின்னர் குழந்தைகள். இது புதிய படைப்பாக உள்ளதல்லவா? மேலும் தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே மீண்டும் நமக்கு ராஜயூகம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பின்னர் அதனை புத்தகமாக ஆக்கி கீதை என சொல்லிவிட்டனர். ஆனால் இந்த சமயத்தில் கீதையின் எந்த விஷயமும் கிடையாது. பிற்காலத்தில் சாஸ்திரத்தை உருவாக்கி அதனை ஸ்ரீமத் பகவத்கீதை, சகஜ ராஜயூகத்தின் புத்தகம் என சொல்லிவிட்டனர். பக்தி மார்க்கத்தில் புத்தகம் படிப்பதன் மூலம் எந்த லாபமும் ஏற்படுவது இல்லை. அப்படியே சிவனை மட்டும் நினைவு செய்வதன் மூலம் எந்த ஆஸ்தியும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆஸ்தி இப்போது சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கும். தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுப்பவர், ஆஸ்தியும் சங்கமத்தில்தான் கொடுப்பார். தந்தை ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். மற்ற சந்நியாசிகள் முதலானவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கும் இதற்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. அவர்களுடைய புத்தியில் கீதை இருக்கும். அவர்கள் கீதையை கிருஷ்ணர் சொன்னார், வியாசர் எழுதினார் என புரிந்து கொள்கின்றனர். ஆனால் கீதையை கிருஷ்ணர் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் அவர் இருக்கவும் இல்லை, கிருஷ்ணரின் ரூபம் இருக்கவும் முடியாது. தந்தை அனைத்து விஷயங்களையும் தெளிவாக்கி புரிய வைக்கிறார். பிறகு கூறுகிறார், இப்போது தீர்மானியுங்கள். அவருடைய பெயரும் புகழ் வாய்ந்தது. சத்தியத்தை கூறுபவர்தான் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க முடியும். நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இந்த பாடசாலை அல்லது ருத்ர ஞான யக்ஞத்தில் அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா எனும் வார்த்தை நன்றாக இருக்கிறது. தந்தை மற்றும் தாதா அவசியம் இருக்கிறார். இந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். மேலும் நான் உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறேன் என புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் 3 உலகங்களின் எஜமானர்களாக ஆகிறீர்கள் என்பது அல்ல. நீங்கள் ஒரு சிவபுரிக்கு மட்டுமே தலைவர்களாக ஆகிறீர்கள். அதற்கு உலகம் என சொல்வது இல்லை. உலகம் என்று மனித சிருஷ்டிக்குதான் சொல்லப்படும். உலகம் சைத்தன்யமானது, மற்றது நிராகார உலகம். உங்களுக்கு 3 உலகங்களின் ஞானத்தை மட்டும் சொல்கிறேன். 3 உலகிற்கும் தலைவர்களாக ஆக்கவில்லை. 3 உலகம் பற்றிய ஞானம் கிடைக்கிறது. எனவே த்ரிகாலதர்ஷி என்று கூறப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணரை கூட 3 உலகத்திற்கும் தலைவர்கள் என்று சொல்வது இல்லை. விஷ்ணுவை 3 உலகின் எஜமானன் என்று சொல்ல மாட்டோம். அவருக்கு மூன்று உலகங்களின் ஞானம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணர் குழந்தை பருவத்தில் ராதா கிருஷ்ணராக இருக்கின்றார். அவர்களுக்கு மூன்று உலகங்களின் ஞானம் கிடையாது. நீங்கள் மூன்று உலகங்களை உணர்ந்தவர்களாக ஆக வேண்டும், ஞானத்தை கற்க வேண்டும். மற்றபடி கிருஷ்ணரை திரிலோகநாதர் என சொல்கின்றனர் என்றால் அப்படி கிடையாது. யார் ராஜ்யம் செய்கின்றனரோ அவர்கள்தான் மூன்று உலகத்திற்கும் தலைவன் என சொல்லப்படுவார்கள். அவர் வெறும் வைகுண்டநாதனாகிறார். சத்தியுகம் வைகுண்டம் எனப்படுகிறது. த்ரேதாவை வைகுண்டம் என சொல்ல மாட்டோம். இந்த உலகத்தின் நாதனாக நாம் ஆக முடியாது. பாபாவும் கூட வெறும் பிரம்ம தத்துவத்தின் தலைவர். பிரம்மாண்டம் அதில் ஆத்மாக்களாகிய நாம் முட்டை வடிவம் போல இருக்கிறோம். அதற்குதான் எஜமானர். பிரம்மா விஷ்ணு சங்கர் சூட்சும வதனத்தில் இருப்பவர்கள் எனும்போது அவர்களை அதனுடைய எஜமானர்கள் என்று கூறுவோம். நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானனாக ஆகிறீர்கள். அது சூட்சும வதனத்தின் விஷயம், அது மூலவதனத்தின் விஷயம். நீங்கள் மட்டுமே மூன்று உலகங்களையும் உணர்ந்தவர்களாக ஆக முடியும். உங்களுடைய மூன்றாம் கண் திறந்திருக்கிறது. புருவ மத்தியில் மூன்றாம் கண் உள்ளது என காட்டவும் செய்கின்றனர். ஆகையால் த்ரிநேத்ரி என்றும் கூறுகின்றனர். ஆனால் இந்த அடையாளத்தை தேவதைகளுக்கு கொடுக்கின்றனர். ஏனென்றால் உங்களுடைய கர்மாதீத் நிலை ஏற்படும் பொழுது த்ரிநேத்ரி ஆகிறீர்கள். அது இந்த சமயத்தின் விஷயம். ஆனால் அவர்கள் ஞானத்தின் சங்கை ஒழிப்பது இல்லை. அவர்கள் பிறகு அந்த ஸ்தூல சங்கு என எழுதிவிட்டனர். இது வாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இதன் மூலம் நீங்கள் ஞான சங்கை ஒழிக்கிறீர்கள். ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரிய பல்கலைக்கழகத்தில் ஞானத்தை படிப்பது போல. இதுவும் கூட பதீத பாவன இறை தந்தையின் பல்கலைக்கழகம். எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கூடவே நீங்கள் இதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய பாபாம் தந்தையாக ஆசிரியராக சத்குருவாக இருக்கிறார். அனைத்துமாக இருக்கிறார். இந்த தாய் தந்தை அனைத்து சூழ்நிலைகளிலும் சுகத்தை கொடுப்பவர்கள். ஆகையால் நீயே தாயும் தந்தையும் என கூறுகின்றனர். இவர் சாக்ரின் போன்றவர். மிகவும் இனிமையானவர். தேவதைகளைப் போல இனிமையானவர்கள் ஒரு பொழுதும் வேறு யாரும் இருக்க முடியாது. பாரதம் மிகவும் சுகமிக்கதாக, ஆரோக்கியம் செல்வம் நிறைந்ததாக இருந்தது. முற்றிலும் தூய்மையாக இருந்தது. விகாரமற்ற பாரதம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்போது அப்படி சொல்ல மாட்டோம். இப்போது விஷம் நிறைந்த தூய்மையற்ற பாரதம் என சொல்வோம். தந்தை எவ்வளவு சகஜமாக்கி புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை அறிந்து கொள்கிறோம். பாபா எவ்வளவு இனிமையாக மாற்றுகிறார். நாம் ஸ்ரீமத் படி படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் என நீங்களும் உணர்கிறீர்கள். இதுவே தொழிலாகும். மற்றபடி பிறவி பிறவிகளின் பாவச்சுமை அதிகமாக இருக்கிறது. யாருக்காவது நோய் ஏற்படுகிறது, மாரடைப்பு ஏற்படுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். நாடகத்தில் விதிக்கப்பட்டது என புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் ஒருவேளை வேறு ஒரு பாகத்தை நடிக்க வேண்டி இருக்கலாம். ஆகையால் இது துக்கத்தின் விஷயமாக இருக்காது. நாடகம் மாற்ற முடியாதது. அவர்கள் வேறு ஒரு பாகத்தை நடிக்க வேண்டும். இதில் கவலையின் விஷயம் என்ன உள்ளது? இன்னும் கூட பாரதத்திற்கு நல்ல சேவை செய்வார்கள். ஏனென்றால் யாருக்கோ நன்மை செய்வதற்காக அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை எடுத்துச் செல்கின்றனர். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிட வேண்டும் என புரிய வைத்தபடி இருக்கிறார். இதில் புரிதல் இருக்க வேண்டும். நாம் நடிகர்கள் என நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்க வேண்டும். நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொரு நடிப்பை நடிக்க வேண்டும். இங்கிருந்து எந்த சம்ஸ்காரத்துடன் செல்வார்களோ அங்கே சென்று குப்தமாகவே சேவை செய்வார்கள். ஆத்மாவில் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. எந்த குழந்தைகள் முக்கியமான சேவை செய்யத்தக்கவர்களோ அவர்களுக்கு மதிப்பும் இருக்கும். சேவை செய்யக்கூடியவர்கள் பாரதத்திற்கு நன்மை செய்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே. மற்ற அனைவரும் கெடுதல்தான் செய்கின்றனர், தூய்மையற்றவர்களாக ஆக்குகின்றனர். யாராவது முதல் தரமான சந்நியாசி இறந்து போகிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது ஷரீரத்தை விட்டுவிட்டு பிரம்மத்தில் சென்று ஐக்கியமாகி விடுவோம் என புரிந்து கொண்டு அமர்ந்து விடுவார். அவர் சென்று யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் நன்மை செய்யும் தந்தையின் குழந்தை அல்ல. நீங்கள் நன்மை செய்பவரின் குழந்தைகள். நீங்கள் யாருக்கும் தீமை செய்ய முடியாது. நீங்கள் நன்மை செய்வதற்காக செல்வீர்கள். இது அசுத்தமான உலகம். இப்போது இந்த விகார பலத்தின் படைப்பு தேவையில்லை என தந்தை கட்டளை பிறப்பித்துள்ளார். இது தமோ பிரதானமானது. அரைக்கல்ப காலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் காமக்கோடாரியின் மூலம் துக்கத்தை கொடுத்தபடி வந்தீர்கள். இந்த இராவணனுடைய 5 பூதங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கின்றன. இவை உங்களின் பெரிய எதிரியாகும். மற்றபடி தங்கமான இலங்கை முதலானவை எதுவும் இருக்கவில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றனர். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என தந்தை கூறுகிறார். முழு மனித சிருஷ்டியும் இந்த சமயத்தில் ராவணனுடைய சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கிறது. பத்திரிகைகளிலும் நல்ல படங்கள் வெளிவந்துள்ளன. அனைவரும் ராவணனுடைய சிறையில் அடைபட்டு இருக்கின்றனர். அனைவரும் சோகவனத்தில் இருக்கின்றனர். அசோகவனம் அல்ல, அசோகா ஓட்டல் அல்ல. இவை அனைத்தும் ஓட்டல்களாகும். மிகவும் அழுக்காக்குகின்றனர். சுத்தமானவர்கள் யார், அழுக்கானவர்கள் யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாவின் பதிவில் எவ்வளவு பெரிய நடிப்பு பதிவாகியுள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவை மிகவும் அதிசயமான விஷயங்கள். இந்த சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழிவற்ற நடிப்பு நிரம்பியிருக்கிறது. நாங்கள் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக உள்ளோம் என கூறுகின்றனர். இப்போது முடிவு காலமாக உள்ளது. இரத்த ஆறு பாயும் விளையாட்டு. ஒரு அணுகுண்டில் எத்தனை பேர் இறந்து விடுகின்றனர்? இப்போது பழைய உலகம் இருக்கப் போவது இல்லை. இது பழைய ஷரீரம், பழைய உலகம். நமக்கு புதிய உலகத்தில் புதிய ஷரீரம் கிடைக்க உள்ளது. ஆகையால் ஸ்ரீமத் படி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக அவருடைய உதவியாளர்கள் ஆவர். ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத் படி நாம் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணராக ஆகிறோம். துணை ஜனாதிபதியை ஜனாதிபதி என சொல்ல மாட்டோம். அது நடக்காது. கல்லிலும் உள்ளிலும் பகவான் எப்படி அவதரிப்பார்? யதா யதாஹி என அவரை பற்றி பாடுகின்றனர். எப்பொழுதெல்லாம் முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகி விடுகின்றனரோ, கலியுகத்தின் இறுதி நெருக்கத்தில் வருகின்றதோ, அப்ப அப்போதெல்லாம் நான் வரவேண்டியுள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். பாபாவின் நினைவு இருக்கிறதா என பாபா கேட்கிறார். பாபா, அடிக்கடி மறந்து விடுகிறோம் என சொல்கின்றனர். ஏன், லௌகீக தந்தையை ஒரு பொழுதும் மறப்பது இல்லை. இது முற்றிலும் புதிய விஷயம். தந்தை நிராகாரமான புள்ளியாக இருப்பவர். இந்த பழக்கம் இல்லை. நாங்கள் இப்படி கேட்டதும் இல்லை, அவரை இப்படி நினைவு செய்ததும் இல்லை என சொல்கின்றனர். தேவதைகளுக்கும் கூட இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் மறைந்து போய்விடுகிறது. அவர்களை சுயதரிசன சக்கரதாரி என சொல்ல மாட்டோம். விஷ்ணுவின் இரண்டு ரூபமாக லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். இல்லற மார்க்கத்திற்காக இரண்டு ரூபங்களை காட்டுகின்றனர். பிரம்மா சரஸ்வதி, சங்கரன் பார்வதி, லக்ஷ்மி நாராயணர் என சொல்கின்றனர். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒருவர் ஆவார். பிறகுதான் இரண்டாவது மூன்றாவது. குழந்தைகளே, இப்போது தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் தர்மங்களை மறந்து விடுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை கூறுகிறார். ஆத்மாவாகிய நான் தந்தையின் குழந்தை ஆவேன். நான் சந்நியாசி அல்ல. தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த தேகத்தின் தர்மங்களை மறந்துவிடுங்கள். மிகவும் சகஜமானதாகும். இப்போது தந்தையுடன் அமர்ந்து இருக்கிறீர்கள். பாபா பிரம்மாவின் மூலம் அமர்ந்து புரிய வைக்கிறார். பாப் தாதா இருவரும் இணைந்து இருக்கின்றனர். இரட்டை குழந்தைகள் ஒன்றாக பிறக்கின்றன அல்லவா? அதுபோல இந்த இருவரின் நடிப்பும் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நிலைக்கேற்ப நிலை கிடைக்கும் என குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். ஷரீரத்தை விடும்போது புத்தி எங்காவது அலைந்தது என்றால் அங்கே சென்று பிறவி எடுக்க நேரிடும். கடைசி காலத்தில் கணவரின் முகத்தை பார்த்தால் புத்தி அங்கே சென்றுவிடும். இறுதி காலத்தில் நினைவு எப்படி இருக்குமோ அந்த சமயத்தின் தாக்கம்தான் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் கிருஷ்ணரை போல குழந்தையாக பிறக்கப் போகிறேன் என்ற நினைவு இருந்தது என்றால் கேட்கவே வேண்டாம். மிகவும் அழகான குழந்தையாக பிறவி எடுப்பார்கள். இப்போது இறுதி நிலை ஒரே ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். இந்த சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நாம் சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என தெரிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் காட்சி தெரியவே செய்கிறது. ராதையும் கிரீடமணிந்தவர். இளவரசன் இளவரசியாக ஆவார்கள். ஆனால் எப்போது? சத்யுகத்திலா அல்லது த்ரேதாவிலா? அது முயற்சியில் உள்ளது. எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நாங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடைவோம் என நீங்கள் சொல்கிறீர்கள். மம்மா பாபா அடைகின்றனர் எனும்போது நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? ஞானத்தை தாரணை செய்து பிறகு செய்விக்க வேண்டும். அந்த அளவு சேவை செய்ய வேண்டும். அப்போது 21 பிறவிகளுக்கு பலன் கிடைக்கும். பள்ளியில் நல்லவிதமாக முயற்சி செய்யாவிட்டால் குறைவான மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இப்போது நீங்கள் 5 விகாரங்கள் எனும் மாயையாகிய ராவணன் மீது வெற்றியடைகிறீர்கள். உங்களுடையது அஹிம்சையின் யுத்தம். ராமனுக்கு அடையாளத்தை கொடுக்காவிட்டால் சூரிய வம்சமா சந்திர வம்சமா என எப்படி சொல்வது? ஆக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு இறுதி நிலைக்கு ஏற்ப பிறவி கிடைக்கும். தேகத்தை பற்றிய சிந்தனை கூடாது. அனைத்தையும் மறக்க வேண்டும். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள். அஷரீரியாகி திரும்பிச் செல்ல வேண்டும் என தந்தை கூறுகிறார். இவ்வளவு சிறிய புள்ளியாகிய நீங்கள் இந்த காதுகளால் கேட்கிறீர்கள். வாய் மூலம் சொல்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றில் செல்கிறோம். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம். பாபா மிக நன்றாக அலங்கரிக்கிறார். அதன் மூலம் மனிதரிலிருந்து தேவதையாகி விடுகிறீர்கள். சிவ பாபாவை நினைவு செய்து நாம் இப்படி ஆகிறோம் என நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள் என கீதையிலும் இருக்கிறது. முற்றிலும் சகஜமானதாகும், புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களிடமிருந்து பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை அடைகிறோம். பாடவும் செய்கின்றனர் அல்லவா? பிரம்மாவின் மூலம் தேவி தேவதா தர்மம் உருவாகின்றது. தேர்ச்சி அடையாத காரணத்தால் பின்னர் த்ரேதாவின் க்ஷத்ரிய தர்மத்திற்கு சென்றுவிடுகின்றனர். பிரம்மாவின் மூலம் பிராமண தேவதா க்ஷத்ரிய என்ற மூன்று தர்மங்கள் உருவாகிறது. சத்தியுகத்தில் வேறு தர்மங்கள் இருப்பதில்லை. மற்றவை அனைத்தும் பின்னர் வருகின்றன. அவைகளுடன் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். இந்த நடிப்பும் கூட இப்படி நாடகத்தில் உருவாகியுள்ளது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஸ்ரீமத் படி படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்கும் தொழிலை செய்ய வேண்டும். நாடகத்தின் விதியில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை குறித்தும் கவலை கொள்ளக்கூடாது. இரண்டாவது, இறுதி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. ஆகையால் இந்த தேகத்தையும் மறக்கக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும். அஷரீரி ஆக வேண்டும். வரதானம்: மனம் புத்தியின் மூலம் எந்த ஒரு தீயதையும் தீண்டாமல் இருக்கக்கூடிய முழுமையான வைஷ்ணவர் மற்றும் வெற்றியான தபஸ்வியாகுக. விளக்கம்: தூய்மையின் ஆளுமை தன்மை மற்றும் மேன்மை தன்மையுடன் இருக்கக்கூடியவர்கள் மனம் புத்தியினால் எந்த ஒரு தீயதையும் தீண்டமாட்டார்கள். பிராமண வாழ்க்கையில் உடல் ரீதியான ஈர்ப்பு அல்லது தீண்டுவது தூய்மையற்ற தன்மை. அதுபோல மனம் புத்தியில் எந்த விதமான விகாரம் எண்ணத்தில் கூட ஈர்ப்பது மற்றும் தீண்டுவது தூய்மையற்ற தன்மை. எனவே எந்தவித தீயதையும் எண்ணத்திலும் கூட தீண்டக்கூடாது. இது முழுமையான வைஷ்ணவர் மற்றும் வெற்றியடைந்த தபஸ்வியின் அடையாளம். ஸ்லோகன்: மனதின் குழப்பங்களை முடித்துவிட்டு தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தை பிரகாசமானதாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.